எத்தகைய எதி நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக் கண்கள் ஒளியொட்ட பெருவனவாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 1-14 வரை. இயேசு மீண்டும் தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் பார்த்து உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றளித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள், எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நேரத்தில் உங்களை மீண்டுமாய் இந்த தலத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதற்கண் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக உபகாரிகளாக இருந்து பல்வேறு இடங்களிலிருந்து உங்கள் பொருள் ஆசிரால் எங்களை நிரப்பி அருங்குடை இல்லத்தை நாங்கள் கடந்த 7ஆம் தேதி ஜெபமாலை அன்னையினுடைய அந்த திருவிழாவினுடைய நாளில் திறந்து ஆயர் மேதகு தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களுடைய கரத்தினாலே அது அபிஷேகிக்கப்பட்டு ஒரு நிறைவடைந்திருக்கிற ஒரு நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்கள் திருமுன் நன்றியோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்கிருந்து ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று தெரியாதபடிக்கு, அதாவது திக்குமுக்காடி போகிறது சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை போல் உங்களுடைய உதவிக்கரங்கள் அங்கும் இங்குமாக இருந்து வந்து குவிந்ததை நான் பார்த்தேன். கடவுள் நான் அந்த இல்லம் ஆரம்பித்து சிறிது நாட்களிலேயே கொரோனாவினால் அது தடைப்பட்டு நின்றது. ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே நான் வீடு வீடாக போய் கையேந்தி காசு கேட்க எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் அதை சில பேர் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, எனக்கு மன கஷ்டமாக இருக்கும், நான் யார் வீட்டுக்கும் போகமாட்டேன், நீங்கள் காசு கொடுத்தா நான் கட்டுறேன்னு சொன்னேன். என் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் அனுப்புவேன், அவர்கள் உனக்கு பணம் கொடுப்பார்கள். ஐ வில் சென்ட் மை பீப்புள், மை சில்ட்ரன், தே வில் சப்போர்ட் யூ அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை என் காதில் இதயத்தில் கேட்டது உண்மை, ஆனால் அது உண்மையா என்று நான் சந்தேகப்படவில்லை. கண்டிப்பாக கடவுள் செய்வார், ஆனால் அந்த ஆட்கள் யாரென்று தெரியலையே அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் யார் என்று எங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. எங்கிருந்தோ முகம் தெரியாத நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க, உங்களை பார்த்தா எங்கள் வீட்டில் என் சகோதரனைப் போல் இருக்கிறீங்க என்றெல்லாம் சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய இந்த இல்லத்திற்கு கொடுத்து உதவிய மிகப்பெரிய ஆசீர்வாதமான அந்த உபகாரத்திற்கு நாங்கள் எங்களுடைய ஆள் மனதிலிருந்து நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் உரித்தாக்கி கொள்கிறோம். ஆயர் அவர்கள் பேசுகிற போது அந்த நாளில் 7ஆம் தேதி அவர்கள் உரையின் போது சொன்னார்கள். அவங்க சில இடங்களுக்கு போனாங்க, ஆனால் பிளஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, பூச வைக்க மாட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன பொழுது சொன்னார், ஒரு 10 மாதத்தில் இவங்க இல்லத்தை கட்டி எழுப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற போது அங்கே ஆண்டவருடைய செயல் கண்டிப்பாக இருந்திருக்கிறது என்பதை அறிந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அது உண்மை. ஆண்டவருடைய தளத்தில் இருக்கிறவங்க அறிந்து கொள்கிற ஒரு ஆற்றல் மிகுந்த காரியம் இது. எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். அவர் புரிந்து கொண்டார். என்னிடத்தில் அநேக குருக்கள் மிக நேர்த்தியாக இருக்கிறது என்று சொல்லி பாராட்டுனாங்க. அந்த பாராட்டுக்கு நான் மட்டும் பெருமைக்குரியவன் அல்ல, நீங்களும் பெருமைக்குரியவர்கள். எனக்கு ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி, நாங்கள் அந்த திறப்பு விழா நேரத்தில் நான் மகிழ்ச்சியால் பாடினேன் ஃபாதர், மகிழ்ந்து பாடினேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் கை தட்டினேன் அங்கே நடக்கும் போது, அது என்னமோ நானே அங்கே இருக்கிறது போல் எனக்கு ஒரு உணர்வு என்று சொல்லி அவர்கள் எல்லோருமே அந்த உணர்வை வெளிப்படுத்தின அந்த நிலையை நினைத்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய காரியம் நம் கண்களுக்கு வியப்பாக இருக்கிறது. அதை நான் இத்தனை ஆண்டுகள் பயணித்திருக்கிறோம், ஆனால் இந்த ஒரு அதிசயத்தை நான் இப்பொழுது தான் பார்த்திருக்கிறேன். இது ஒரு புதுவிதமான ஒரு அதிசயம். இந்த அதிசயத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னா, ஆண்டவர் தான் சொந்தக்காரர். ஆனால் அவருடைய பிள்ளைகள் பணத்தை கொண்டு வரப்பெல்லாம் முகத்தை பார்ப்பேன். முகம் பார்த்தவர்கள் உண்டு, முகமே பார்க்காதவர்கள் உண்டு. குரல் மட்டுமே கேட்டிருக்கிறோம். கஷ்டத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய வேதனைகளுக்கு மத்தியில், உங்களுடைய கலக்கங்களுக்கு மத்தியில், உங்களுடைய வாழ்க்கை சூழல்கள் போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் இதோ இந்த உதவிகளை செய்து ஆண்டவருடைய கரத்தை பலப்படுத்தி இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவர் ஒருபொழுதும் கடன்காரனாக இருக்கவே மாட்டார். நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் பல மடங்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதை ஆண்டவர் செய்வார். ஆகவே நர்மையான வேளையில் மீண்டுமாய் உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளினுடைய சிறப்பான இந்த வாசகத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், முதல் வாசகத்தில், படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். விருந்து ஓமை நச்செய்தியில் பார்த்தீங்கன்னா அதே போல் விருந்தினுடைய அடையாளம். ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற அந்த விருந்தினுடைய அடையாளம். எப்படிப்பட்ட விருந்து கொடுப்பார்? நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பாடு விருந்தே பற்றி பைபிள் பேசலை. அது இறையாட்சிக்குரிய விருந்து, விண்ணரசுக்குரிய விருந்து. அந்த விருந்து எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? அங்கே சாவை ஒழித்து விடுவார். அங்கே சாவு இருக்காது. ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். கண்ணீர் இருக்காது. மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஆண்டவரே இதை உரைத்தார், அவரே இதை நமக்கு செய்வார். இவரே நம் கடவுள், இவருக்கென்றே காத்திருந்தோம். இவரே நம்மை, இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர். இவர் தரும் மீட்பில் நாம் அகமகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகளை மக்கள் சொல்லி உற்சாகப்படுகிற அளவுக்கு அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதம்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இறையரசு விண்ணரசுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கிடைக்கும். அதுக்கு தான் 2வது நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு சுவாமி ஒரு ஓமையை சொல்லி புரிய வைக்க பார்க்குறார் பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு. ஏற்கனவே நாம் இந்த வாசகங்களை கடந்து சென்றிருக்கிறோம், மீண்டுமாய் நினைவு கூறுகிறோம். பாருங்கள், திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தகுதியற்று போனார்கள். இந்த வார்த்தையை நம்ம ரவுண்டப் பண்ணணும், செமிகோலன் நம்ம கோலன் போட்டு நடுவில் வச்சு பார்க்கணும். தகுதியற்று போனார்கள். அப்போ என்ன செய்யணும்? தகுதியை உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளணும். அடுத்தது வருது பாருங்கள், அரசர் உள்ளே போகிறாரு. ஒருவன் திருமண ஆடை இல்லாமல் இருக்கிறான். அந்த திருமண ஆடை இல்லாமல் இருக்கிறதுனுடைய அடையாளம் என்ன? தங்களை தகுதி ஆக்கி கொள்ளுதல், அவ்வளோதான். யார் வேணாலும் உள்ளே போயிட முடியாது. வெளியிலேருந்து ஆண்டவர் கோவப்பட்டு நம்மளெல்லாம் அழைக்கப்பட்டவங்கள்லாம் வரலப்பா, அதனால் வெளியிலேருந்து கூப்பிடுங்கிறதுனால கண்டதையும் உள்ளே விட்டுருவாரா? விண்ணரசுக்குள்ளே அப்படி யாரும் போக முடியாது. அழைக்கப்பட்டவர்களும் தகுதி உள்ளவர்களாக மாற்றப்படுவார்கள். தகுதி உள்ளவர்களாக மாறணும், மாறுறாங்க. கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மூன்று பெண்கள் ஒரு பிரேயருக்கு போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் பிறப்பில் கிறிஸ்தவர்கள் அல்ல, சமீபத்தில் தான் இயேசுவை அறிந்து கொண்டோம். நாங்கள் அறிந்து கொண்ட இயேசுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். என் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். பாருங்கள், அவர்கள் வாயிலிருந்து வேத வசனங்கள் வந்ததும் அவர்களுடைய அந்த கன்விக்டட் வேர்ட்ஸ், கன்விக்ஷனோடு அவங்க பேசின அந்த உறுதியான வார்த்தைகள் என்னை சற்று அசைத்து போட்டது. இன்றைக்கு இருக்கிறாங்க எங்களுடைய லைனில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நாம் யோசிக்கணும், நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற நாம் அந்த திருமண ஆடை அணிந்திருக்கிறோமா? அந்த ஆடையினுடைய அடையாளம், அதுக்கு தான் குருவானவர் இப்படியெல்லாம் ஆடை அணிந்து இது என்ன செய்ய சொல்கிறோம், இது தயாரிப்பு. நம்ம பூச உடுப்பு போடுறது என்ன, பூசைக்கு முன்னாடி நம்ம தயாரிக்கிறோம், திருப்பலிக்காக தயாரிக்கிறோம். அப்போ விண்ணரசுக்காக நம்ம தயாரிக்கணும். திருமண ஆடைக்கு இணையான ஆடை இந்த ஆடை, திருமண ஆடை. இந்த ஆடையை தூக்கி மாட்டிக்கிறதுன்னா வெறுமனை மாட்டிக்கிறது இல்லை. இந்த ஆடையினுடைய அடையாளமாக இருக்கிற உங்களை அணி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற வார்த்தை எப்படிப்பட்ட அணி? அணிகலன்களால் அணி செய்து கொள்வதா? இல்லை, ஆண்டவர் கொடுக்கிற விழுமியங்களால், நம்மளுடைய மனதால், குணாதிசயங்களால், ஆண்டவர் விரும்புகிற அந்த நல்ல உள்ளத்தால் ஆண்டவர் பாருங்கள் நம்மளை அதுக்குத்தான் ஆண்டவர் பிறப்பெடுக்க செய்திருக்கிறார். பிறப்பினுடைய அதிசயமே தெரிந்தெடுத்தல் தான். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், லூக்கா 7:29-30 சொல்லுது, திரண்டிருந்த மக்கள் அனைவரும் வரி தண்டுவோரும் இதை கேட்டு கடவுளுடைய நீதி நெறியை ஏற்று யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்றனர். ஆடை அணியறதுக்கான அடையாளம் நீதி நெறியை ஏற்று, ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களை உட்படுத்துகிறாங்க, திருமுழுக்கு பெற்றனர். ஆனால் பரிசேயரும் திருச்சட்ட அறிஞரும் அவர் கொடுத்த திருமுழுக்கை பெறாது தங்களுக்கென்று கடவுள் வகுத்திருந்த திட்டத்தை புறக்கணித்தார்கள். இதுதான் திருமண ஆடை அணியாமல் இருக்கிறதுக்கான அடையாளம். நீங்கள் கரம் பிடிச்சிருப்பீங்க வீட்டில் உங்கள் கணவன் மனைவியை, அப்போது ஒரு உடன்படிக்கையின் வார்த்தை சொன்னீங்க, அந்த வார்த்தையினுடைய அடையாளம் அந்த திருமண ஆடை அணிவதற்கான அடையாளம். திருமண ஆடை எடுத்தாச்சு, இனிமேல் நீங்கள் வீட்டில் வாழுகிற போது ஒவ்வொரு நாளும் அவர்களை தாங்கி வாழுகிற போது நீங்கள் திருமண ஆடை அணிந்தவர்களாக இருக்கிறீங்க. மன்னிக்கிற போது, பிறரை அவதூறு பேசாத போது, ஏழைகளை பார்க்கிற போது இறங்குகிற உள்ளத்தோடு ஓடி உதவி செய்கிறீங்களே, அப்பொழுது இயேசுசாமி ரெண்டாம் வருகையின் போது சொல்வார், சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்த, பசியாயிருந்தேன், தண்ணி இது நீ இப்போ உணவு கொடுத்த. பாருங்கள், இவங்கெல்லாம் கேட்பாங்க, எப்போ கொடுத்தோம் ஆண்டவரே? ஏழைகள்லாம், நீ ஏழை ஒருவனுக்கு செய்த போதெல்லாம் எனக்கு செய்த. இதெல்லாம் ஆடை அணிந்து கொள்ளுகிற ஒரு நிலை, திருமண ஆடைக்கான அடையாளம் தகுதி பெறுகிற நிலை. ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மளை எதுக்க அழைச்சிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். இதுக்கு தான் தெரிந்தெடுத்திருக்கிறாரு, விண்ணரசின் பிள்ளைகளாக இருங்கன்னு சொல்லி நம்மளை பெயர் சொல்லி முன்கூட்டியே தெரிந்தெடுத்ததுக்கான அடையாளம் இது தான். ரோமையர் 9:13 பவுலடியார் சொல்கிறாரு, இதிலிருந்து கடவுள் மனிதரை தெரிந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. இத்திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின்படி அன்று அழைக்கும் கடவுளுடைய செயல்களின்படியே நிறைவேறுகிறது என்பதும் தெளிவாகிறது. பார்த்தீங்களா? அதனால தான் சொல்லுகிறோம், என் அன்பு பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும், திருமணத்துக்கு நம்மெல்லாம் பிறப்பிலேயே கிறிஸ்தவங்க என்று சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ளாது, நம்ம ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ளே ஓடி வரணும். ஆண்டவர் எதை என்னிடத்தில் கேட்கிறார் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். அதுக்கு தான் பவுலடியார் அவருடைய இந்த வாசகத்தில் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்கிறார் பாருங்கள், எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். புலம்பல, நான் இஸ்ரேல் மக்கள் புலம்புனாங்க, தண்ணி கிடைச்ச போது ஆஹா ஓஹோன்னா, தண்ணி இல்லை, ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோன்னு வார்த்தை வரல. அவங்க என்ன பண்ணாங்க, மோசேவை கொல்ல பார்த்தாங்க, எங்களை கொல்வதற்காகவா இங்கே அழைத்து வந்தாய், முனகினார்கள், புலம்பினார்கள். இன்றைக்கி நாமளும் பல நேரத்தில் இஸ்ரேல் மக்களைப் போல இருக்கிறோமா? அல்லது இந்த பவுலடியாருடைய மனநிலையை ஒத்துருக்கிறோமா? எனக்கு எல்லா நேரத்துலையும் வாழ தெரியும் சொல்லுகிறோமா? கடவுள் கொடுத்தாருன்னா நமக்கு நல்ல கடவுள், கடவுள் கொடுக்கலன்னா கெட்ட கடவுள் சொல்லுறோம். நம்ம சொல்லி கடவுளை அவதூறு பேசுகிறோம். கடவுள் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார், ஏன் என் பிள்ளைய எடுத்துட்டார், ஏன் என் கணவரை எடுத்துட்டார், ஏன் என் மனைவி எடுத்துட்டார் என்னமோ, அவர் யாரை எடுக்கலான்னு பார்த்துட்டே இருந்தது போல். பாருங்கள், அவர் தொல்லை கொடுக்குற கடவுள் அல்ல. மாறாக வீட்டில் நம்முடைய வாழ்க்கையில் சில துன்பங்கள் வருகிற போது அதையும் நாம் அவருக்கிட்டேயே ஒப்பு கொடுத்தோம்னா அவர் என்ன செய்வார், அந்த துன்பத்தையும் இன்பமாய் மாற்றுகிற அந்த வல்லமை அவரிடத்துல உண்டு. அதனால தான் சொல்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எப்போ மறையும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த என் வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு வலி வேதனை, அந்த வழியை நான் கடந்து செல்ல எனக்கு ஆற்றல் கொடுங்கன்னு கேட்கணும். அப்போ கொடுப்பார். அதை தான் பவுலடியார் செய்கிறார். எல்லா சூழலிலும் எனக்கு வாழ தெரியும். அத்திமரம் துளிர் விடாது போனாலும், திராட்சை செடி பலன் கொடாது போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். பாருங்க, அத்திமரம் துளிர்விடாமல் போகட்டும், திராட்சை செடிகள் பலன் கொடுக்காமல் போகட்டும், மந்தையிலே ஆடுகளோ மாடுகளோ இல்லாமல் போகட்டும், நான் என் ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்பேன். யோபுவினுடைய புத்தகம் எடுத்து காட்டுகிற மிகச்சிறந்த அடையாளம், அவர் தன் ஆடை இழந்து நிற்கிற நேரம், உடம்பில் ஆடை போட முடியல, ஏன்னா உடம்பெல்லாம் ஒரே கட்டி புண்கள், அப்பேற்பட்ட நேரத்தில் கூட திருமண ஆடை அணிந்தவராயிருந்தார். மனைவி வந்து சொல்கிறாங்க, ஏன் இப்படி உட்கார்ந்து நீ ஆண்டவரை புகழ்ந்து இப்படி கஷ்டப்படுற, கடவுளை சபித்து விட்டு செத்துப்போ. கடவுளை சபிச்சிட்டினா உடனே செத்துருவ, சபிச்சிட்டு செத்துடுவோ, இந்த துன்பத்திலேருந்து நீ விடுதலை அடைஞ்சிடலாம். அவர் கேட்கல. அவர் ஒருபோதும் ஆண்டவரை அவர் என்ன செய்யலை, இழிவுபடுத்தலை. என் அன்பு பிள்ளைகளே, வாழ கற்றுக்கொண்டிருக்கிறவர், மகிழ்ச்சியிலும் அந்த பெரிய மகிமையிலும் வாழ கற்றிருந்தவர், அந்த மண் கூட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஓட்டினாலே தன் உடம்பை சுரண்டி கொண்டிருந்த அந்த நேரத்திலையும் கடவுளை அவர் மாற்றி பேச அவர் விளையவில்லை. அவர் கடவுளுடைய பிள்ளையாகவே இருந்தார். நாம் யோசிக்கணும். யூதித் என்கிற ஒரு மகளை வேதத்தில் பார்க்குறோம். எல்லாரும் கடவுளை புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் நல்லா இருந்தபோது. ஆனால் ஓலேஃபர் என்கிற கொடுமைக்கார அந்த படை தளபதி அந்த ஊரை வட்டமிட்டு அந்த மலையை சுற்றி வளைத்து விட்டான். தண்ணீரை நிப்பாட்டிட்டான், சாப்பாடை நிப்பாட்டிட்டான். ஒரு வாரத்தில் ஊரே அழியப்போகிற ஒரு வேதனை. ஊர்காரங்கள்லாம் கூடி வந்து, ஊரில் இருக்கிற பெரியவர்கள்லாம் கூடி வந்து, ஆண்டவருக்கு இன்னும் ஒரு நாலு நாள் டைம் கொடுப்போம், அதுக்குள்ளே கடவுள் செய்யலைன்னா நாம் சரண்டர் பண்ணிடுவோம். யூதித் என்கிற மகள் மாடி அறையிலே சாம்பல் உடுத்தி சாக்கு உடை உடுத்தி அவங்க ஆண்டவரோடு ஜபத்தில் இருந்தவங்க இறங்கி வந்தாங்க. இந்த செய்தியை கேட்டு ஊர் தலைவர்களை பார்த்து சொன்னாங்க, கடவுளுக்கு நாள் கொடுப்பதற்கு நீ யார்? கடவுளுக்கு நீ நாள் கொடுக்க முடியுமா? அவருடைய எண்ணத்தை நீ அறிய முடியுமா? அவரை நீ வம்புக்கு இழுக்க முடியுமா? அவரை செயலாற்ற நீ சொல்ல முடியுமா? அவர் எல்லாவற்றையும் கடந்தவர் அல்லவா என்று சொல்லி, இதோ ஆண்டவர் செய்ய போகிற மகத்தான விடுதலையின் காரியத்தை பாருங்கள் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, இறங்கி போய் அந்த மனுஷனுடைய தலையை வெட்டிட்டு வராங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படித்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமண ஆடை ஒவ்வொரு நாளும் நான் அணிந்திருக்கிறேனா என்பதை நாம் சோதித்தறிய வேண்டும். பவுலடியார் சொல்கிறார் பாருங்க, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு, காசு பணத்தின் துணை கொண்டு அல்ல, அதிகாரத்தின் துணை கொண்டு அல்ல, நான் வாக்கப்பட்டிருக்கிற என் கணவன் மனைவியின் துணை கொண்டு கூட அல்ல, என் தாய் தந்தை இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேசனை அன்பு செய்வது அதுதான் முதலாவது கட்டளை. அது சொல்லுகிற செய்தி அதுதான். அதனால தான் பவுலடியார் சொல்கிறார், எனக்கு வலுவூட்டுகிறவருடைய துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது போ உங்கள் நன்மனதை காட்டுகிறது. பார்த்தீங்களா, துன்பத்தில் பங்கெடுக்கிறது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக பார்க்குறாரு. அப்போ திருமண ஆடை என்பது பிறருக்காக, கடவுளுக்காக, அவருடைய மகிமைக்காக துன்புறுகிற அடையாளம். இந்த அடையாளம் இல்லாமல் யாரெல்லாம் சொஃபிஸ்டிகேட்டடாக உட்கார்ந்துக்கிட்டு எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்கிறோமோ நாம் ஏமாறப்போகிறோம். தேவ பிள்ளைகளே, ஏமாந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 4:10 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவருக்கும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். லவ் ஒன் அனதர் அண்ட் ஹெல்ப் ஈச் அதர். கடவுளுடைய அன்பு அதற்கு இணையான இன்னொரு கட்டளையில் நிறைவு செய்யப்படுகிறது, அயலாருடைய அன்பு. என் தேவ பிள்ளைகளே, இதோ ஆண்டவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாம் மணந்து கொண்டு இருக்கிறார், மணந்து கொண்டு இருக்கிறார். மேரீடு, நம்மளெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. பாருங்கள், பைபிள் சொல்லுது, இசையா 62:5, இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். எப்போ மகிழ்வார்? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்காக செஞ்சு அவருடைய அழைப்பை ஏற்று திருமண விருந்திற்கு ஆள் அனுப்பி கூப்பிட்டா இல்லை, கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஓடி போய் நிற்கிறது. அவர் சொன்னபடியாக திருமண ஆடை அணிந்து நிற்கிறது, தகுதியான விதத்தில் நிற்பது. ஏதோ இப்போ எல்லாத்தையும் செய்துட்டு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கிறதில்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை வாழ்ந்து நிற்பது. அது கடவுளுக்கு மகிமை. இயேசு சாமி தந்தையிடமிருந்து திட்டத்தை வாங்கிட்டு வந்தவர், எப்படி வேணாலும் வாழலாம் என்ற வல்லமை இருக்குதேன்னு நினச்சிருந்தாருன்னா அவர் தோற்று போயிருப்பார். லூசிஃபர் என்கிற ஒரு பிசாசு, இதோ நமக்கு தெரிந்த ஒரு உண்மைதானே அது. கடவுள் உயர்ந்த நிலையில் படைத்தாரே, எல்லா வானதூதர்களுக்கும் அதிபதியாக அவரை படைத்தாரே. அந்த லூசிஃபர் இடத்தில் என்ன இருந்தது? தலை கணம் இருந்தது. நான் கடவுளை போல மாற முடியும் என்ற அந்த வேதனையான தலைகணம். எப்போ அந்த தலைகணம் அந்த லூசிஃபருக்கு வந்ததோ, மிகவும் அழகு வாய்ந்த என்ற பெயரை கொண்டிருந்த அந்த லூசிஃபர் மிகவும் அசிங்கமான அடையாளமாய் இன்று சித்தரிக்கப்படுகிறதுனுடைய அந்த வேதனையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ உயரத்தில் நம்மளை தூக்குறாரு பாருங்க, எவ்வளோ பாதாளத்தில் தள்ள முடியும் அவரால். அவர் நம்மளை மணப்பெண்ணை போல மணந்து அவர் நம்மில் மகிழ்ந்து களி கூறுகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? என்னில் மகிழ்கிற என் கடவுளுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நான் நினைப்பது, அதுதான் திருமண ஆடையை தேடுவது, அதற்காக செயல்படுவது, திருமண ஆடையை வாங்குவது. அதற்காக நாம் போராடி துன்பங்களை தாங்குகிற போது நீங்கள் அந்த திருமண ஆடை அணிந்திருக்கிறீங்க என்ற அர்த்தம். தேவ பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் யோசித்து பாருங்க, துன்பம் அப்படிங்கிற போது அது எங்கேருந்து வேணாலும் வரலாம். திருமண ஆடைக்கு ஒப்பான துன்பங்கள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். பேதுரு சொல்லுவார், ராயப்பர் சொல்கிறார் அவருடைய கடிதத்தில், நீ திருடனாக இருந்தால் அதனால் வரக்கூடிய துன்பத்தை இதில் சேர்த்திராத. நீ போய் அடுத்த பாவம் பண்ணிட்டு அந்த பாவத்தினால் விளைகிற துன்பத்தை இதில் சேர்க்காத. நீ வந்து ஒரு கொலகாரனாக இருந்து அதில் வர துன்பத்தை இதில் சேர்த்துக்காத, இதெல்லாம் சேராது. நன்மை செய்து நன்மைத்தனத்தினுடைய கடவுளுக்கு நீ சாட்சியாய் நின்று அதனால் துன்பங்கள் விளைகிற போது நீ தாராளமாக சொல்லலாம், நானும் திருமண ஆடை அணிந்திருக்கிறேன். இதோ இந்த நாளில் யோசித்து பாருங்கள், இந்த திருமண ஆடையை அணிவதற்கு நான் என்ன செய்ய முடியும்? கண்களை திறந்து பார்த்தா தெரியும், தளம் நமக்கு புரியும். சிலருக்கு பலருக்கு வீடே தளமாக இருக்கிறது, வீடே தளமாக இருக்கிறது. மனைவியை ஏற்றுக்கொள்வது, கணவனை ஏற்றுக்கொள்வது, பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வது, பெற்றோரை ஏற்றுக்கொள்வது, பங்கு சமூகத்திலே தந்தையர்களை ஏற்றுக்கொள்வது, அதுவே தளம். நம்ம என்ன செய்யணும்? எட்டி பார்க்கணும் வெளியில், யாரெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் பாவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்க. உங்களுடைய பங்கு சமூகத்தில் ஜாதிய வேறுபாடுகள் இருக்குதா? அங்கே போய் நீங்கள் நிற்கணும். ஜாதியத்திலான ஒடுக்கப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களை நீங்கள் அரவணைக்கணும். அதுதான் திருமண ஆடை அணிவதற்கான அடையாளம். பொருளாதார அந்த ஏற்றத்தாழ்வுகளினால் யாராவது ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்களா? ஆதி திருச்சபையில் அப்படி தான் ஒதுக்கப்பட்டாங்க. பணக்காரர்கள் வந்து முன்னாடியே சாப்பிட்ருவாங்க தங்களுடைய சகாக்களோடு, ஏழைகள் வேலை செஞ்சுட்டு லேட்டாக வருவான், அடிமை லேட்டாக வருவான். அப்போ சாப்பாடு அவங்களுக்கு இருக்காது, அவங்க மிச்ச மீதியை சாப்பிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பாத்திரத்தெல்லாம் வலிச்சு போட்டு அவங்க மிச்சம் இருக்கிறத தின்னுட்டு சாப்பிட்டுட்டு போகிற வேதனையை பவுலடியார் பார்த்துட்டு கடிந்து கொள்கிறார். ஆடை அணிந்திருந்தார் பவுலடியார், திருமண ஆடை. அதனால் அவருக்கு தெரியுது யார் ஆடை அணிகிறா, யார் ஆடை அணியாமல் இருக்கிறா. திருமண ஆடை இல்லாமல் இருக்கிறவங்க யார்? அப்போ அவர் சுட்டி காட்டுகிறார், இதெல்லாம் தவறு, இதெல்லாம் தவறு. நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவன் ஒரு மனைவி, இந்த எல்லையை தாண்டி நீ வேறு என்ன செய்து கொண்டிருந்தாலும் பாவம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வரணும்னா அதுக்கு ஒரு அடையாளம் வேணும். அதான் திருமண ஆடையினுடைய அடையாளம். தேவ பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள். தலங்களை நாங்கள் சொல்லிட்டோம். இதில் எந்த தளத்தில் நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நாங்கள் இங்கிருந்து சொல்ல முடியாது. சோதித்து அறிந்து ஆண்டவருக்குள்ளே ஓடி வாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆமீன். மீண்டுமாய் உதவி செய்த உபகாரிகளுக்கு, எங்களுடைய இல்லத்திலிருந்து ஊழியர்கள் அனைவரின் சார்பாக, ஃபாதர் தீபன் அவர்கள் சார்பாக, எங்களுடைய மறை மாவட்டத்தின் சார்பாக மீண்டுமாய் ஒரு முறை நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம்.